நம்ம போன ஃப்ரைடே ஒரு மெசேஜ கேட்டோம். நம்ம ஆத்ம விதத்துல நம்ம எல்லோரும் வீர் ஆல் பிளைண்ட். நம்ம ஆதாம் பாவம் செய்து முடித்த பிறகு அவர் பாவம் செய்து விழுந்ததுனால பாவத்தினால வந்த ஒரு முக்கியமான விளைவு என்னன்னா நம்ம எல்லாரும் ஆத்ம விதத்துல குருடாயிவிட்டோம். ஆத்ம விதத்துல விசேஷமா வேற எல்லாத்த குறித்து நமக்கு ரொம்ப ஞானம் இருக்கும், ஆனா கடவுளை பத்தி நமக்கு கம்ப்ளீட்டா ஞானமே போயிருச்சு. ரொம்ப பேர் எல்லா மதங்கள்லயும் கடவுளை பத்தி ஏமாந்து போறதுக்கு காரணம் என்னன்னா கடவுளை பத்தி ஞானமே நமக்கு போயிருச்சு. கடவுளை என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம், ஒரு மரம் கடவுள்னாலும் நம்பிடுவோம், குரங்கு கடவுள்னாலும் நம்பிடுவோம், இல்ல 10 ரூபாய் கடவுள் கொடுத்தா அவங்களுக்கு 1000 ரூபாய் கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம், ஒரு தங்கசாவி கொடுத்தாலும் அதை வாங்கிடுவோம் கடவுள் பேர்ல. அந்த மாதிரி கடவுளை பத்தி ஏமாத்தலாம்னா கடவுளை பத்தி தான் ஏமாத்த முடியும் யார் எடுத்துக்கிட்டாலும். ஏன்னா கம்ப்ளீட்டா மனுஷன் கடவுளை பத்தி பிளைண்ட், ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் அப்படி ஆயிட்டோம்னு. ரொம்ப முக்கியமான மெசேஜ், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம இந்த இடத்துல ரெண்டு மனுஷங்களை பத்தி பாக்குறோம், ஓரளவுக்கு ஆத்ம கண்கள் திறக்கப்பட்ட மனுஷங்க அப்படின்லாம் அவங்கள தான் பார்க்கலாம். நம்ம ஒருத்தர் வந்து ஒரு ஏழை, ஒரு ரொம்ப வயசானவர், அவருடைய மரண படுக்கைக்கு வந்து விட்டார். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள்ல இறந்துற மாதிரி நிலைமையில் அவர் இருக்கார், யாக்கோபு. இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமசாலி, ரொம்ப ஞானி, பெரிய சாதனை செய்த யோசேப், ஜோசப். யாக்கோப பத்தி போடும்போது என்ன போட்டிருக்குன்னா வசனம் 10 என்ன போட்டிருக்கு, அவருக்கு அவருடைய கண்கள் மங்களாய் உள்ளபடியினால். பாத்தீங்கன்னா வயசாகும் போது நமக்கு வயசான ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப எங்க தெரியும்னா கண்ணுல தான் தெரியும். கண் ஆபரேஷன் பண்ணலன்னா நம்ம கண்ணு மங்களாயிட்டு போவோம். இந்த உலகத்துல எவ்வளவோ கண்டு நம்ம அனுபவிக்கிறோம், மகிழ்ந்து போறோம், சந்தோஷப்படுறோம், அந்த பார்வை ரொம்ப முக்கியம்னு கூட நம்ம பார்த்தோம். வயசாகும் போது இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் எங்க தெரியும், கண்ணுல தான் தெரியும். யாக்கோபுக்கு கண்ணு போயிருச்சு. அது வந்து கண்ணு அது போகும்போது நம்ம எவ்வளவோ பார்த்த காரியம் அது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், தெரியுங்களா? கண்ணு தெரியாம போறது ரொம்ப பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். எவ்வளவோ நம்ம ஒரு இருள்ல இருக்கிறது கண்ணு தெரியாம போதுன்னா அது பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஏற்படும். சில பேர் வயசானவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு மங்கலான பிறகு ஒரு என்ன சொல்றது, முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஒரு ஒரு சொல்ல போனா சில பேர்லாம் மிருகத்தனமா கூட மாறிடுவாங்க, சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. ஒரு மாதிரி பாத்திருக்கீங்களா, வயசானவங்க கண்ணு தெரியல, வியாதி, அவங்க கஷ்டப்படும் போது சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, முரட்டுத்தனமா நடந்துக்குவாங்க. ஏன்னா பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தைகளாவே இருக்காது, பயங்கரமா பேசுவாங்க. ஏன்னா இந்த கண்ணுக்காகவே வாழ்ந்து, இந்த கண்ணு தான் முக்கியம், இந்த உலகம் தான் முக்கியம்னு வாழ்ந்து முடிச்சவங்க கடைசியில பார்த்தோம்னா அது இல்லாம போகும்போது அவனால அது தாங்க முடியாம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஆனா இங்க ஒரு மனுஷனை பாக்குறோம், அவர் கண்ணு தெரியல, ஆனா என்ன சந்தோஷமா இருக்காரு, என்ன ஆனந்தமா இருக்காரு, அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள், வரப்போற சந்ததிக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்றத நம்ம பாக்குறோம். ஏன் தெரியுமா இவர் சந்தோஷமா இருக்காரு? இவர் ஆத்ம கண்கள் திறக்கப்பட்டது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆயிட்டதுனால. இந்த கண்ணு கண்ணு காணாம போனாலும் பரவாயில்ல, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இவருக்கு ஓபன் ஆனதை பாக்குறோம். அவர் பாருங்களேன், எனக்கு ரொம்ப இதுல ரொம்ப விசேஷமா தெரிஞ்சது வந்து இந்த மனுஷங்களுக்கு இருக்கிற நன்றி, என்ன கிராட்டிடியூட் அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன, யோசேப் யாக்கோபு வந்து இந்த பிள்ளைங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு 9வது வசனத்துல. யோசேப் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு, 9வது வசனம், இது யார், என் பெரிய அறிவாளி, பெரிய திறமசாலி, எவ்வளவோ சாதனை பண்ண மனுஷன் போய் அவர் சொல்றத பாருங்களேன், இந்த பிள்ளைங்க யாருன்னா இது ஏன் புள்ள, ஏன் புள்ளனால தான் இது இப்படி இருக்கு, ஏன் புள்ள, நம்ம எவ்வளவு பெருமை பாராட்டிக்குவோம், விசேஷமா பிள்ளைங்களை தான் ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறது. அவர் சொல்ற விதமே பாத்தீங்கன்னா அந்த கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இது சொல்ற பெரிய மனுஷன் பேசுற பேச்சு பாருங்களேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அது யாக்கோபுக்கு, யாக்கோபு இருக்கிற நன்றியை நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா 11வது வசனத்துல, அவருக்கு இருந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான், ஆனா அவர் 11வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க,
இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, என் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான்.
ரெண்டு பேர், ஒரு யோசேப்ப பார்த்தா இது யாரு பிள்ளைங்கன்னு கேட்டா கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க, அவங்களுடைய நன்றியை நம்ம பார்க்கணும். இங்க யாக்கோபை கேட்டவனா யாக்கோப் என்ன சொல்றாரு, நான் உன்னையே பார்க்குவேன்னு நான் நினைக்கல, நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னையும் பார்க்க கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு, உன் சந்ததியும் பார்க்கறதுக்கு உதவி செஞ்சாரு. வயசான காலத்துல மனசுல எவ்வளவு நன்றி, கண்ணு கூட தெரியாம ரெண்டு மூணு நாள்ல சாக போற ஒரு மனுஷனுடைய இதயத்துல நன்றி எவ்வளவு இருக்கு பாருங்களேன். கர்த்தர் எனக்கு எப்படி செஞ்சிருக்காரு, அவருடைய வாயில வர வார்த்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக போறோம். இந்த உலகத்துல மத்த வரப்போற சந்ததிக்கு நம்ம விட்டு போற பெரிய சொத்து என்னவா இருக்கும் தெரியுமா? எதை நீங்க விட்டு போறீங்களோ என்னவோ, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் நம்ம பிள்ளைகளுக்கும் வரப்போற ஜெனரேஷனுக்கும் விட்டு போறது ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு முன்மாதிரி தான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் பெரிய சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம விட்டு போறது. அது யாக்கோப் விட்டு போறத நம்ம இங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இருக்கிற நன்றியை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப விசேஷமா இருந்துச்சு. நம்ம எல்லாரும் அந்த குருடு ஆயிட்டோம் அப்படின்னு நான் சொல்லும் போது, அந்த குருட்டுத்தனத்தோடு நமக்கு வந்த ஒரு வியாதி என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி கெட்டத்தனங்க. நன்றி கெட்டத்தனம் தெரியுதுங்களா? அன்கிரேட்ஃபுல்னஸ். நம்ம வந்து நமக்கு ஒரு உயிர் கொடுத்து நம்மளை சிருஷ்டித்ததே கடவுள், நமக்கு ஒரு ஆவி உடம்பு ஒரு ஜென்மம் ஒரு உயிர் இருக்குன்றதுக்கு காரணமே கடவுள். நம்ம ஹார்ட் ஒவ்வொரு நிமிஷமும் அடிக்குது, நம்ம லங்ஸ் வேலை செய்யுது, நம்ம கை கால் நடமாடுது, அதுக்கு காரணம் யாரு? நம்ம இன்னொரு மூச்சே விடுறது கடவுள் அது கொடுத்தா தான் நமக்கு உண்டு. நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லாம அவரு நமக்கு எவ்வளவு காரியங்க கடவுள் செய்யறாரு தெரியுங்களா? நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசியும் கடவுள் கொடுத்தது, நம்ம குடிக்கிற தண்ணி ஒவ்வொரு டிராப்பும் கடவுள் கொடுக்கறது, நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் கடவுள் கொடுத்தா தான் உண்டு. புரியுதுங்களா? நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிற ஒவ்வொரு அழகும் ஒவ்வொரு டேஸ்டும் ஒவ்வொரு சந்தோஷமும் நான் ஒரு நாள் சிரிக்கிறேன்னா அது கடவுள் கொடுத்தா தான் என்னால சிரிக்க முடியும். புரியுதுங்களா? எல்லாமே கடவுள் தான் நமக்கு கொடுக்கறதுங்க. எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற எல்லா காரியம் ஒரு நல்ல ஃபீலிங் எனக்கு வருது, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், பிள்ளைங்க, நமக்கு இருக்கிற துணி, நமக்கு இருக்கிற வீடு, எதை எடுத்து பார்த்தாலும் நமக்கு இருக்கிற இன்பம் எல்லாமே கடவுள் தான் கொடுக்கறதுங்க. அவர் அது மாத்திரம் இல்லாம நம்மளை வேற சிருஷ்டித்து மாத்திரம் நம்மளை விட்டுறாம நம்மளை பராமரிக்கிறார். அவர் நம்மளை பராமரிக்கிறது, நமக்கு ஒரு மூளை கொடுத்துருக்கிறது, அந்த மூளையில நம்ம யோசிக்கிறது, அந்த மூளைக்கு தேவையான திறமை கொடுக்கறது, அது எல்லாமே கடவுளுங்க. அதை நம்ம உணர்றோமா? அது நமக்கு ஒரு திறமை இருந்து நம்ம ஒரு விதத்துல வேலை செய்யறதே கடவுள் கொடுத்துருக்கிறதுனாலதான். ஒரு வேலை எனக்கு இருக்குது, எனக்கு வேலையில மாசம் மாசம் சம்பளம் கிடைக்குது, அந்த மாசம் மாசம் என்னுடைய கடவுள் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குது, இதெல்லாம் கடவுள் கொடுத்தாதான் எனக்கு கிடைக்கும் தெரியுங்களா? நம்ம அசைவா, நம்ம பாடி ஒரு ஒரு கையும் காலும் அசைவாடணும்னா அவருக்குள்ள அவர்ல இருந்து தான் நம்ம அசைவாடுகிறோம். அவர் நமக்கு நடத்தினா தான் முடியும், ஒவ்வொரு அங்கங்களும் செயல்படுறது அவர்னால தான் நம்மளுக்கு முடியும். இதெல்லாம் ஏன் நமக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம லைஃப் சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணணும் தான் கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம நம்மள வியாதியிலிருந்து, எவ்வளவு வியாதிகள்ல இருந்து நம்மள காப்பாத்துறது, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து நம்மள காப்பாத்துறது, எவ்வளவு மரணத்துல எவ்வளவோ எப்போவோ நம்ம செத்துருக்கலாம், எப்போவோ செத்துருக்கலாம். ஆனா யோசிச்சு பாக்குறேன், எங்க அம்மா பிரெக்னண்டா இருக்கும் போது எங்க அம்மா போய் ஏதோ எங்கேயோ போய் இடிச்சு எங்கேயோ போய் இடிச்சு ஏதோ நாய் ஒரு மிஸ்கேரேஜ் ஆயிருந்திருக்கலாம், அப்பவே போயிருந்திருக்கலாம். நான் இல்ல, நான் பிறந்த பிறகு எனக்கு ஒரு ஜாதி ஜுரம் வந்து ஒரு ஃப்ளூ வந்து அப்பவே நான் செத்துருக்கலாம், போயிருந்திருக்கலாம். ஆனா இந்நாள் வரைக்கும் என்ன பராமரித்து ஆதரித்து காத்து வருது நம்மளுடைய கடவுள். நம்ம ஒவ்வொருத்தரும் அதை உணரணுங்க. அந்த நன்றி நம்ம மனசுல இல்ல பாருங்களேன். நானும் என்னையே யோசிச்சு பாக்குறேன், என்ன நன்றி எனக்கு கடவுள் கிட்ட இருக்கு. இப்படி நம்ம உணர்றோம்னா அவர்னால தான் நான் அசைவாடுறேன், அவர்னால தான் நான் வாழ்றேன்னா நம்ம இதயத்தை யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியா நன்றி இருக்கு கடவுளுக்கு? எதை நினைச்சாலும் அலந்து கொடுக்கறது கடவுளுக்கு அந்த மாதிரி நன்றி இருக்கா? யோசிச்சு பாருங்க. எதை நினைச்சாலும் கொஞ்சம் அலந்துதான், இவ்வளவுதான் டைம் சர்ச்சுக்கு கொடுப்பேன், இவ்வளவுதான் டைம் நம்மள சரியாக்கணும், நம்ம கண்களை திறக்கணும்னா இவ்வளவுதான் டைம் பைபிள் ஸ்டடி கொடுப்பேன், இவ்வளவுதான் டைம் அது கொடுப்பேன். அலந்து அலந்து தான் கடவுள் கொடுக்கறது, ஒரு நன்றியே இல்லை. நம்ம அதை உணர்றோமா? எவ்வளவு ஆசீர்வாதங்க. ஒருத்தர் ஒரு உதாரணம் சொன்னா ரொம்ப மோசமா இருக்கலாம், நம்ம யோசிச்சு பாருங்க. ஏன் இருதயத்தை பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு ஒரு நாய்க்கு கடவுளே சொல்றாரு, ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமானம் தெரியும், என்னுடைய மக்களுக்கு நன்றி இல்லை என் மேல. ஒரு நாய்க்கு நம்ம ஏதாவது போட்டோம்னா போதும், அது உடனே அது சாப்பிட்டு என்ன பண்ணும் தெரியுங்களா, யார் போட்டாங்கன்னு பார்க்கும், பார்த்து அவங்கள பார்த்து வாலாட்டும். புரியுதுங்களா? ஒன்னும் இல்லை, ஒரு எலும்பு ஒரு துண்டு பிஸ்கட் போட்டு பாருங்களேன், அப்படி பண்ணும். அந்த மிருகத்துக்கு அந்த இது இருக்கு. நமக்கு எவ்வளவு அனுபவிக்கிறோம், எவ்வளவு ஜாலியா இருக்கும், எவ்வளவு அனுபவிக்கிறோம், நன்றி எங்க உள்ளத்துல? வேர் இஸ் கிராட்டிடியூட்? இன்னொருத்தர் ஒரு உதாரணம், ரொம்ப மோசமான உதாரணம் தான், ஒரு பன்னின்ற ஒரு மிருகம் இருக்கு, அதுக்கு ஏதாவது போட்டோம்னா அது மேல பார்க்கவே பார்க்க என்ன இருக்கும், கீழே பார்த்துட்டு வேற ஏதாவது கீழே கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே தான் போகும், அதுக்கு நன்றியே இல்லை. புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம இதயத்துல பெரிய நன்றி கடவுளுக்கு இருக்கணும்ங்க. We don't have that gratitude. அதை பத்தி நம்ம ரொம்ப வெக்கப்படணும். நம்ம இருதயம் வியாதி பிடிச்ச ஒரு இருதயம், குருடான இருதயம். கடவுள் எனக்கு இவ்வளவு கொடுக்கறாரே, வேர் இஸ் மை கிராட்டிடியூட்? நன்றி எங்க? பிளஸ் த லார்ட் ஓ மை சோல், என் ஆத்மாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன்னை நன்மையினாலையும் சந்தோஷத்தினாலையும் உன் வாயை திருப்தி செய்யறாரு. எங்க நன்றி? வேர் இஸ் த கிராட்டிடியூட்? நமக்கு இல்ல. நம்ம இருதயம் கோளாறானது, வியாதி பிடிச்ச இருதயம். அதை பத்தி நம்ம வெக்கப்படணும் ஃபர்ஸ்ட். அண்டவரே எனக்கு இருக்க வேண்டிய நன்றி இல்லையே, உமக்கு எது கொடுத்தாலும் அவர் அளந்து தான் கொடுக்கறது. ஒரு கடவுளை பார்க்கும் போது ஒரு வெளியாளா பாக்குறது, அவர்கிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிட்டு. ஆனா இங்க பாருங்களேன், ஒரு ரெண்டு நன்றி உள்ள இதயத்தை நம்ம பாக்குறோம். 15வது வசனத்துல படிங்களா, அவருக்கு ஒரு கஷ்டமான லைஃப் தான் யாக்கோபுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அதுல,
நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும்
என்னை ஆதரித்து வந்த தேவனும். சாகிற நேரத்துல அவருக்கு வர உணர்வு பாருங்களேன், அவருக்கு இருந்த லைஃப் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான லைஃப். ஈசா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு, லாபான்கிட்ட பாடுபட்டாரு, ரெண்டு மனைவிங்க கிட்ட கஷ்டப்பட்டார், ஃபுட்பால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அவரை உதச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சு போய் எங்கேயோ கானான் தேசத்துல செட்டில் ஆகாம செக்கிம்ல போய் செட்டில் ஆனாரு. அதனால அவர் புள்ள கெட்டு போச்சு, மகனுங்க ஊரையே கொலை பண்ணானுங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு காணாம போயிட்டாரு. எவ்வளவு தீமைகள்லாம், எவ்வளவு பயங்கரங்கள்லாம் அவருக்கு ஏற்பட்டு இருந்த போதும், கடைசியில எல்லாத்தையும் பார்த்து அந்த மனுஷன் என்ன சொல்றான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த, என்னை போஷித்து, எனக்கு துணியை கொடுத்து, என்னை காப்பாத்துன கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. இந்த கிராட்டிடியூட் நம்ம பாக்குறோம், பெரிய நன்றியை நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தெரியுங்களா. நம்ம எப்படி புலம்புறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம நன்றியா இருக்கிறது ஒரு பக்கம் விடுங்க, கடவுளுக்கு நன்றியா இருக்கிறது, ரொம்ப நன்றியா இருக்கணும் அவர் செஞ்சிருக்கிறதுக்கு. நமக்கே ஒரு உயிரன் கொடுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன அவசியமா நம்மளை உண்டாக்கணும்னு. இஸ் அ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட், அவருக்கு தேவையே இல்லை நம்ம, ஆனாலும் நம்மளை உண்டாக்குனார் அவர். அதனால நம்மளை உண்டாக்கி இருக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு அதாங்க பெருசா நம்ம கொடுக்க முடியும். எப்ப பாரு நன்றியா இருக்கிறத விட்டுட்டு புலம்புறது எப்ப பாரு. அந்த பிள்ளைங்க நம்மளை பத்தி பார்க்கும்போது நம்ம கடவுளை பத்தி என்ன நினைச்சுக்காங்க, அதுங்க ரொம்ப பெரிய முன்மாதிரியா வச்சிருக்கோம் இல்லைங்களா. எப்ப பாரு புலம்பிக்கிட்டு இருக்கோம், எப்ப பாரு கம்ப்ளைனிங், எப்ப பாரு பிரச்சனைனா. அந்த பிள்ளைங்க நம்மளை பார்க்கும்போது எங்க அப்பாவுடைய கடவுள் ரொம்ப அருமையான கடவுள் நான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்ல, அதுங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வராது நம்ம காட் மேல. அது பெரிய ஒரு டேஞ்சர், ஒரு பெரிய பயங்கரம். சரி, நம்ம அந்த நமக்கு என்ன கஷ்டங்க வந்தாலும் என்ன துயரங்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் உண்மை உள்ளவர், இஸ் அ ஃபேத்ஃபுல் காட். அது நமக்கு என்ன கஷ்டங்க எனக்கு இருந்தாலும் கடவுள் என்ன இதுல இருந்து காப்பாத்துவாருன்ற உண்மை உள்ளவர்ன்ற ஒரு உண்மாதிரியை நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டு போகணும். அடுத்த 16வது வசனம் அது ஒன்னே நம்ம படிச்சுட்டு முடிப்போம்.
எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி
எல்லா தீமைக்கும் என்னை மீட்டு, மீட்டுங்களா, மீட்டு யார், நீங்களாக்கி. எல்லா தீமையிலிருந்து என்னை நீங்களாக்கின தூதன், எல்லா தீமையிலிருந்து என்னை பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்தது மாத்திரம் இல்லாம, நம்மளை ஆதரித்து பார்த்து பார்த்தது மாத்திரம் இல்லாம, எல்லா தீமையிலிருந்து நம்மளை நீங்களாக்குறாரு, தீமையிலிருந்து நீங்கள் ஆக்குறாரு. ஒரு தூதன் என்றாரு, அந்த தூதன் யார் தெரியுமா? பழைய ஏற்பாடுல வந்த தூதர்கள் யார் தெரியுமா? தி ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். பழைய ஏற்பாடுல யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லா தீமையிலிருந்து தன்னை நீங்கள் ஆக்கி அவர் பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகள்ல இருந்து கடவுள் என்ன, அதுக்கு தான் பேர் தான் ரட்சிப்பு, சால்வேஷன். அதுக்கு தான் ரட்சிப்புன்றது, நம்மள உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்து நம்மளை நீங்கள் ஆக்குறது. நம்மள இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற, நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு வியாதிகள் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், யாக்கோபு திருந்த மாதிரி இருக்கலாம், ஆனா இதுல எல்லாம் இதெல்லாம் நமக்கு நன்மையாக மாத்தி இந்த தீமையில இருந்தெல்லாம் நம்மளை நீங்கள் ஆக்கக்கூடியவர் அந்த தூதன் தான், அந்த இயேசு கிறிஸ்து தான். நமக்கு இருக்கிற தீமைகள், பாவம் ஒரு தீமை, சாத்தான் ஒரு தீமை, உலகம் ஒரு தீமை தான், மாம்சம் ஒரு தீமை, நரகம் ஒரு தீமை, இதுல இருந்தெல்லாம் நீங்களாக்கி நம்மளை மீட்கிறவர் அவர் தான். இவர் தான் நம்மளை மீட்க முடியும். அதை தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம விட்டு போற சொத்து முதலாவது வந்து கடவுள் உண்மை உள்ளவர் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வார்த்தையின் மூலமா, நடத்தையின் மூலமா காமிக்கணும். புலம்புறது மூலமா இல்ல, அடுத்தபடியாக அவர் நம்மளை எல்லா தீமையில இருந்து, உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் தான் வரலாம், என்ன சூழ்நிலை தான் வரலாம், என்னதான் வரலாம், அதுல இதெல்லாம் மீட்கக்கூடியவர் இந்த தூதன் தான். சொல்லப்போனா யாக்கோபுக்கு வந்து அவர் தூதனாக வெளிப்பட்டார், ஒரு ஏஞ்சலாக வெளிப்பட்டார். நம்மள எடுத்துக்கங்க, நமக்கு என்னவா வெளிப்பட்டாரு? மனுஷனாகவே வந்து வெளிப்பட்டார் இல்லீங்களா? ஏன், எதுக்காக? நம்மள எல்லா தீமையிலிருந்து நம்மள நீங்கள் ஆக்குறதுக்கு மனுஷனாகவே அவர் வந்தார்னு போது யாக்கோபோட நமக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும், யோசிச்சு பாருங்க. சரி, இதோட நம்ம இதை முடிப்போம்.